ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 6, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள் ஆகுவீர்கள். அனைவரையும் சந்தோஷத்துடனும் அன்புடனும் பார்ப்பீர்கள். எவருடைய பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்று உங்களுக்குள் சத்தியம் செய்யுங்கள். கேள்வி: யோகம் செய்வதன் பெரு பேறு என்ன? சக்தி வாய்ந்த யோகிகளின் அடையாளங்கள் யாவை? பதில்: உங்கள் பௌதிக புலன்கள் அனைத்தும் முற்றிலும் அமைதியும் குளிர்ச்சியும் அடைவதே யோகம் செய்வதன் பெருப்பேறாகும். எவருடைய புலன்கள் முற்றிலுமாக எந்த விஷமத்தனமும் செய்வதில்லையோ அவர்களே உறுதியான யோகி குழந்தைகள். அவர்களுடைய பார்வை எந்த சரீரதாரிகளை நோக்கியும் சிறிதளவும் ஈர்க்கப்படாது. இனிமையான குழந்தைகளே, இனிமேலும் நீங்கள் இளையவர்கள் அல்ல. நீங்கள் இப்பொழுது உங்கள் ஓய்வு ஸ்திதியில் இருக்கின்றீர்கள். பாடல்: விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளை, விழித்தெழுங்கள், அந்த நாள் வர உள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் பாடலை கேட்டீர்கள். உங்கள் இதயங்களில் இதன் அர்த்தத்தை கடைந்து சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். ஏனெனில் இவை புதிய உலகிற்கான விஷயங்களாகும். இந்நேரத்திலேயே அந்த புதிய விஷயங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள். புதிய உலகை ஸ்தாபிப்பவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கும் பொழுது 5000 வருடங்களுக்கு முன்னர் உங்களுக்கு கூறப்பட்ட அதே பழைய விஷயங்களே மீண்டும் ஒரு முறை புதிதாக உங்களுக்கு கூறப்படுகின்றன என்று புரிந்து கொள்கிறீர்கள். புதியவை பழையவையாகின்றன, பழையவை புதியவையாகின்றன. 5000 வருடங்களுக்கு முன்னர் பாபா உங்களுக்கு கூறிய அதே விஷயங்கள் அனைத்தையும் புதிதாக உங்களுக்கு கூறுகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இவை அதே விஷயங்களே. அவர் ஏன் அவற்றை கூறுகின்றார்? புதிய உலகம் என்னும் உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பெறுவதற்காகும். இங்கே நீங்கள் இந்த ஞான நடனத்தை ஆட வேண்டும். பக்தியிலும் அவர்கள் பல நடனங்களை ஆடுகிறார்கள். அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் தொடர்ந்தும் நடனம் ஆடுகிறார்கள். இந்த ஞான நடனம் மிகவும் இலகுவானது. அந்த நடனங்களில் அவர்களுடைய பௌதிக புலன்கள் பெருமளவு செயற்பட வேண்டும். அவர்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். இங்கே இந்த ஞான நடனம் உள்ளார மாத்திரமே ஆடப்படுகிறது. உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்ற ஞானத்தை உங்கள் புத்தி கொண்டுள்ளது. இதில் எந்த சிரமமும் இல்லை. ஆம், நினைவிற்கே முயற்சி தேவை. சில நேரங்களில் சில குழந்தைகள் சித்தி எய்துவதில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது வீழ்ந்து விடுகிறார்கள். எவருடைய பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதே அதி முக்கியமான விஷயமாகும். காமம் காரணமாக கணவனும் மனைவியும் பெயரிலும் ரூபத்திலும் சிக்குண்டு விடுகிறார்கள். கோபமானது எவருடைய பெயர் அல்லது ரூபத்திலும் உங்களை சிக்க வைப்பதில்லை. இதுவே முதலாவது விகாரம். நீங்கள் இதனை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவருடைய பெயரிலோ ரூபத்திலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாவாகிய நான் சரீரமற்று வந்தேன். நான் இப்பொழுது சரீரமற்றே திரும்பிச் செல்ல வேண்டும். சரீர உணர்வு துண்டிக்கப்படல் வேண்டும். எவரது பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளும் நோய் மிகவும் தீயது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். சில குழந்தைகள் இதை முற்றிலுமாகவே புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ஒருவரின் பெயரிலோ ரூபத்திலோ சிக்கிக் கொள்கின்றீர்கள் என்று பாபா அனாவசியமாக கூறுகின்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் இது ஒரு மறைமுகமான நோயாகும். இதனாலேயே மனவாளன் மனவாட்டிகளான உங்களை விழித்தெழச் செய்கின்றார். அதாவது தந்தை குழந்தைகளான உங்களை விழித்தெழச் செய்கின்றார். குழந்தைகளே, விழித்தெழுங்கள். கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் இப்பொழுது மீண்டும் வரப்போகிறது. தந்தை உங்களுடைய ஒளிகளை ஏற்றுவதற்காக வருகின்றார். ஒருவர் மரணிக்கும் பொழுது மக்கள் அவருக்காக ஒரு தீபத்தை ஏற்றுகிறார்கள். அதன் பின்னர் அந்த ஆத்மா இருளை அனுபவம் செய்யாதிருப்பதற்காக தீபம் அணைந்து விடாமல் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். உண்மையில் இந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. ஆத்மா ஒரு வினாடியில் பிரிந்து செல்கின்றார். சிலர் ஒளியையும் கடவுள் என கருதுகிறார்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்தை பேரொளி என்று கருதுகிறார்கள். இரவு பகலாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருக்கும் ஓர் ஆலயம் பிரம்ம சமாஜிகளிடம் உள்ளது. இதற்காக அதிக அளவு செலவழிக்கப்படுவதுடன் அனாவசியமாக எண்ணெயும் வீணாக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் எதையும் ஊற்ற தேவையில்லை. நினைவு எண்ணெயை போல் தொழிற்படுகிறது. நினைவின் வடிவமே எண்ணெயாகும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். இது புதியதொன்று என்பதால் சச்சரவுகள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், நான் இனிமையான குழந்தைகளாகிய உங்களிடமே வருகின்றேன். நான் பாரதத்தில் மாத்திரமே வருகின்றேன். அனைவரும் தங்கள் தாய்நாட்டின் மீது பெருமளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். தந்தை அனைவரையும் நேசிக்கின்றார். எனினும் நான் எனது பாரத பூமிக்கு மாத்திரமே வருகின்றேன். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்தால் மனிதர்கள் அனைவரும் ஷிவ் பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். பலரும் சிவாலயத்திற்கு செல்கிறார்கள். சோமநாதர் ஆலயமே மகத்தான ஆலயமாகும். இப்பொழுது பல ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. மக்கள் எல்லையற்ற தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அளவிற்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. இந்நேரத்தில் உங்களுக்கு அவரை போல் இனிமையானவர் எவருமே இல்லை. இது இங்கிருக்கின்ற சரீரதாரியின் புகழ் அல்ல. இது எதனையும் அனுபவம் செய்வதன் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற அசரீரியானவரின் புகழாகும். எல்லையற்ற தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். ஆகையால் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்று நாளை என்று கூறியவாறு இருக்கையில் உங்களுக்கு மரணம் நிகழ்கிறது. மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. குறைந்தபட்சம் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுங்கள். நீங்கள் அவர்களை வினா படிவத்தை நிரப்புமாறு கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், அவரே எல்லையற்ற தந்தை என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பதால் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லாதுவிட்டால் வெளியே சென்றவுடன் அனைத்தையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். தந்தையே உபகாரி. அவர் கூறுகின்றார், இந்த யோகத்தை கொண்டிருப்பதால் 21 பிறவிகளுக்கு உங்கள் துன்பங்கள் அனைத்தும் அகற்றப்படும். குழந்தைகளான நீங்கள் வீட்டில் தொடர்ந்தும் விளங்கப்படுத்த வேண்டும். அனைத்து துன்பத்தையும் அகற்றுபவரான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையே பிரதான விஷயம். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பௌதிக அங்கங்கள் அமைதி நிறைந்தவை ஆகும். யோகத்தின் பெரு பேற்றை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய பௌதிக அங்கங்களால் அமைதி அடைய முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சோதிக்க வேண்டும். காம விகாரத்தினால் நான் ஏமாற்றப்படுகின்றேனா? நான் சக்தி வாய்ந்த யோகி ஆயின் எந்த விஷமத்தனமும் இருக்க முடியாது. இது ஓய்வு ஸ்திதியை போன்றதாகும். தொடர்ந்தும் தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தை குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் நல்ல யோகிகளாகி உங்கள் கண்கள் எங்கும் ஈர்க்கப்படாமல் இருக்கும் பொழுதே உங்கள் பௌதிக அங்கங்கள் அமைதி நிறைந்தவை ஆகும். கண்களே உங்களை ஏமாற்றுகின்ற பிரதான விஷயம். உங்கள் யோக ஸ்திதி மிகவும் நன்றாக இருந்தால் இளமையிலேயே நீங்கள் உங்கள் ஓய்வு ஸ்திதியை அடைந்து விட்டீர்கள் என்பதை உங்களால் உணர முடியும். தந்தை கூறுகின்றார், காமமே மிக கொடிய எதிரி. தொடர்ந்தும் உங்களை சோதியுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பௌதிக அங்கங்களும் அமைதி அடைவதுடன் உங்கள் சுபாவமும் இனிமையானதாக ஆகும். அப்பொழுது முன்னர் நான் மிகவும் கசப்பானவராக இருந்தேன், இப்பொழுது நான் மிகவும் இனிமையானவர் ஆகிவிட்டேன் என நீங்கள் உணர்வீர்கள். பாபாவே அன்பு கடல். குழந்தைகளாகிய நீங்களும் அவ்வாறாக வேண்டும். ஆதலால் பாபா கூறுகின்றார், அனைவரையும் அன்புடன் பாருங்கள். நீங்கள் எவருக்கேனும் துன்பம் விளைவித்தால் துன்பத்தில் மரணிப்பீர்கள். எனவே மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். தந்தை கூறுகின்றார், நானே ரூபும் வசந்தும் ஆவேன். நீங்கள் பாபாவிடமிருந்து அத்தகைய பெருமதி வாய்ந்த இந்த ஞான ரத்தினங்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் இவற்றினால் உங்கள் புத்தியை நிரப்ப வேண்டும். அம்மக்கள் சங்கரரின் முன்னிலைக்கு சென்று தங்கள் புத்தியை நிரப்புமாறு வேண்டுகிறார்கள். அனைவரதும் புத்தியையும் நிரப்புபவர் சங்கரர் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஞான கடலான பாபாவே, குழந்தைகளாகிய உங்கள் புத்தியை இந்த ஞான ரத்திரங்களால் நிரப்புகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களும் ரூபும் வசந்தும் ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரூபும் வசந்தும் ஆவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு இந்த ஞான ரத்தினங்களை கிரகித்துள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்தும் உங்களை சோதித்து பார்த்து தொடர்ந்தும் இந்த ஞான நடனம் ஆடுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். மன்மனாபவ் என்பதே அதிசிறந்த ரத்தினமாகும். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பாபா இந்த ஞானத்தால் நிறைந்திருப்பதைப் போலவே அவர் குழந்தைகளாகிய உங்களையும் தனக்கு சமமானவர் ஆக்குகின்றார். குருமாரும் மற்றவர்களை தமக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றார்கள். அவரே புள்ளி வடிவான எல்லையற்ற தந்தை. உங்கள் ரூபங்களும் புள்ளிகளே. அவர் குழந்தைகளாகிய உங்களையும் தனக்கு சமமான ஞான கடல்களாக்குகின்றார். நீங்களும் கிரகித்து மற்றவர்களையும் கிரகித்து தூண்டுகின்ற அளவிற்கு ஏற்ப நீங்கள் உயர்ந்த ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற பலருக்கும் நீங்கள் நன்மை செய்தால் பலரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் தந்தையும் சேவை செய்கின்றார். இந்த புதல்வி குல்சார் மிக இனிமையாக விளங்கப்படுத்துகின்றார். அனைவரும் அவர் கற்பிப்பதை நேசிப்பதோடு தமக்கும் அவ்வாறான ஓர் ஆசிரியர் வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். எவ்வாறாயினும் ஓர் ஆசிரியரால் அனைத்து இடங்களுக்கும் செல்ல முடியாது. இருப்பினும் பாபா கூறுகின்றார், தங்களால் மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும் என்று உணர்பவர்கள் சகல துறையிலும் சேவை செய்ய வேண்டும். மற்ற நிலையங்களை சுற்றி பார்ப்பதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். தங்களால் மற்ற பலருக்கும் நன்மை செய்ய முடியும் என்றும் அந்த நறுமணத்தை நன்றாக பரப்ப முடியும் என்றும் உணர்பவர்களுக்கு அந்த ஆர்வமும் இருக்க வேண்டும். 10 முதல் 15 நாட்களுக்கு மற்ற நிலையங்களுக்கு சுற்றி சென்றுவிட்டு திரும்பி வாருங்கள். ஒருவர் இவ்வாறு செய்வதை பார்த்தால் மற்றோரும் அதனை கற்றுக்கொள்வார்கள். ஒன்றை செய்பவர்கள் அதன் பலனை பெறுவார்கள். இந்த சேவை மிகவும் நன்மை அளிப்பதாகும். நீங்கள் மனிதர்களுக்கு வாழ்க்கை தானத்தை அளிக்கின்றீர்கள். இதுவே அதி மகத்தான அதி மேன்மையான பணியாகும். வியாபாரிகளாலும் சேவை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க முடியும். தந்தை சேவை செய்பவர்களை நேசிப்பதுடன் அவர்களை பராமரிக்கின்றார். சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. தந்தையும் உங்களுக்கு உதவி செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். அந்த அப்பாவி மக்கள் மிகவும் துன்பம் நிறைந்த வாழ்க்கைகளை கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கை தானத்தை கொடுக்கின்றீர்கள். ஒருவருக்கு அழியாத இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்வதை போன்ற மகத்தான மேன்மையான தானம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் மிகவும் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். ஆசிரியர்கள் பலவீனமானவர்களாக இருக்கும் பொழுது சேவையும் பலவீனம் அடைகிறது. இதனாலேயே அவர்கள் ஒரு நல்ல ஆசிரியரை கேட்கிறார்கள். உங்களுக்கு எண்ணம் எழும் பொழுதெல்லாம் நீங்கள் சேவை செய்ய செல்ல வேண்டும். பாபா, எந்த நிலையம் பின்தங்கி இருக்கிறது? நான் அங்கே சேவை செய்ய செல்கின்றேன். கண்காட்சிகளின் படங்களும் இருக்கின்றன. படங்களில் இருந்து மக்களால் அனைத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சேவையை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். தந்தை அனைவரின் வாழ்க்கையையும் ஒரு வைரத்தை போல் பெருமதி மிக்கதாக ஆக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் சேவை செய்ய வேண்டும். தாய்மாருக்கு வந்தனங்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தூய்மையற்ற மனிதர்களையோ அல்லது பூமியையோ நீங்கள் என்றுமே புகழ்வதில்லை. அவை பஞ்சபூதங்கள் மாத்திரமே. அவற்றை நீங்கள் ஏன் புகழ வேண்டும்? சரீரங்கள் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவை. எனவே ஒரு சரீரத்தை வழிபடுதல் சிலைகளை வழிபடுவதை போன்றதாகும். சிவ் பாபாவிற்கென ஒரு சரீரம் இல்லை, அவரை வழிபடுவதே அனைத்திலும் மேன்மையான வழிபாடு, மற்றவை அனைத்தும் நடுத்தரமானவையே. இந்நாட்களில் மக்கள் தொடர்ந்தும் தூய்மையற்ற மனிதர்களை வழிபடுகிறார்கள். தேவர்களே மகாத்மாக்கள், அவர்கள் சந்நியாசிகளை விடவும் தூய்மையானவர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். தந்தை இப்பொழுது எவ்வாறு அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்வது என்று எங்களுக்கு கற்பிக்கின்றார். இதைவிட மகத்தான தானம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்களிடம் சிவனினதும் லக்ஷ்மி நாராயணரதும் படங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் உங்கள் வீடுகளில் வைத்திருப்பதனால் சிவ் பாபா உங்களை லக்ஷ்மி நாராயணன் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் நினைவு செய்வீர்கள். இந்த நேரத்திலேயே நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். சிவ் பாபாவே சொர்க்கத்தை படைப்பவர். அவர் உங்களுடைய ஆஸ்தியை உங்களுக்கு சத்தியுகத்தில் கொடுப்பதில்லை. சிவ் பாபா கூறுகின்றார், இந்த இறுதி பிறவியில் என்னை நினைவு செய்வதனால் நீங்களும் அவ்வாறு ஆகுவீர்கள். மற்ற அனைத்தையும் மறந்து வேறெதிலும் அன்றி உங்களை சேவையில் மட்டும் ஈடுபடுத்துங்கள். தந்தையை நினைவு செய்தலும் மகத்தான சேவையே ஆகும். பஞ்சபூதங்கள் போன்றவை அனைத்தும் தூய்மையாகும். யோகத்தில் புகழ் மிகவும் மகத்தானது. உலகிலே பல யோக ஆசிரமங்கள் இருக்கின்றன, ஆனால் அவை அனைத்தும் சரீரத்திற்கான ஹத்தயோகத்தையே கற்பிக்கின்றன. உங்களுடைய இந்த ராஜயோகம் உங்கள் படகை அக்கறை அடைய செய்கிறது. பலவிதமான அந்த ஹத்தயோகிகளால் நீங்கள் தொடர்ந்தும் ஏணியிலிருந்து கீழிறங்கி வந்தீர்கள். நினைவே பிரதான விஷயம். உங்கள் மனம் விகாரங்களை நோக்கி செல்லாதிருப்பதை நீங்கள் சோதிக்க வேண்டும். விகாரமானவர்கள் தூய்மையற்றவர்கள் என கூறப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் சித்தி போன்ற பெருமதி உடையவர்கள். காமத்தில் விழுவதனால் நீங்கள் உங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். தந்தை பார்க்கின்றாரோ இல்லையோ, ஏதாவது ஒன்றை செய்பவர்கள் அதன் பலனை பெறுகிறார்கள். நீங்கள் தந்தையின் சேவையை செய்கின்றீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். என்னிடம் குறைபாடுகள் ஏதாவது இருக்கின்றனவா? என்னிடம் அவை இருந்தால் அவற்றை நான் அகற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் பலவீனங்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை தொடர்ந்தும் பெருமளவில் உங்களுக்கு கூறுகின்றார். நற்குணம் அற்று இருத்தல் என்பதன் அர்த்தத்தை எவருமே புரிந்து கொள்வதும் இல்லை. அவர்களிடம் நற்குணங்கள் எவையும் இல்லாதிருக்கும் பொழுது நற்குணங்களற்ற குழந்தைகள் என்ற நிறுவனத்தினால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தமது மனதில் தோன்றும் அனைத்தையும் தொடர்ந்தும் அர்த்தமில்லாமல் கூறுகிறார்கள். எண்ணற்ற அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கான ஒரே வழிகாட்டலை பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து ஒரு தாமரை மலர் போல் தூய்மையாகுங்கள். உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களில் தூய்மையாகுங்கள். பிராமணர்களான நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் எங்களது சரீரம் மனம் செல்வம் மூலம் எங்களுக்கும் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். பாண்டவர்களான நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை செய்கின்றீர்கள். கடைசியில் பாண்டவர்களே வெற்றியடைய போகின்றார்கள். இது போரை பற்றிய விஷயம் அல்ல. நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள். நீங்கள் காமத்தில் ஈடுபடுவதோ துப்பாக்கிகளை பயன்படுத்துவதோ அல்ல. வன்முறை மூலம் எவராலும் உலகின் ராஜ்யத்தை அடைய முடியாது. அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டால் அவர்களால் முழு உலகையும் ஆட்சி செய்ய முடியும் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அது நாடகத்தில் இல்லை. கிறிஸ்துவர் கிருஷ்ண பூமியை, அதாவது கிருஷ்ணபுரியை விழுங்கினார்கள். ஆதியில் பாரதமே கிருஷ்ணரின் பூமியாக இருந்தது. அவர்கள் போர் தொடுத்து ராஜ்யத்தை பெற்றதுடன் பெருமளவு செல்வத்தையும் கொள்ளையடித்தார்கள். அந்த செல்வம் இப்பொழுது திரும்பவும் பெறப்படுகிறது. பின்னர் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். பாபா உங்களுக்கு பல்வேறு சாமர்த்தியமான வழிமுறைகளை கொடுக்கின்றார். அவர்கள் உங்கள் ராஜ்யத்தை அபகரித்தார்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். இது அத்தகைய மிக பெரியதோர் ராஜ்யமாகும். தொடர்ந்தும் பாபாவை நினைவு செய்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்ற ஒரே விஷயத்திற்கே முயற்சி தேவைப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் விரக்தி அடைந்தவர்கள் ஆகக்கூடாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம், மற்ற அனைத்தையும் மறந்து இந்த ஞானத்தை தானம் செய்யுங்கள். ரூபும் வசந்தும் ஆகுங்கள். உங்கள் பலவீனங்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். 2. உங்கள் சுபாவத்தை மிகவும் இனிமையானதாக ஆக்குங்கள். அனைவரையும் அன்புடன் பாருங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். உங்கள் பௌதிக புலன்களை வென்றவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சம்பூர்ணமாக அர்ப்பணித்தல் என்ற வழிமுறையின் மூலம் சம்பூர்ணமாக நற்குணவான் ஆகின்ற உங்களின் முயற்சியில் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. சம்பூர்ணமாக அர்ப்பணித்தல் என்பது உங்களுக்குள் ஷரீர உணர்வு உங்களின் எண்ணங்களிலேனும் இல்லாத பொழுதே ஏற்படுகிறது. இன்னார் என்ற உங்களின் ஷரீர விழிப்புணர்வையும் அர்ப்பணித்தல் ஆகும். இந்த எண்ணத்தை அர்ப்பணிப்பதுடன் தங்களையும் முழுமையாக அர்ப்பணியுங்கள். சகல நற்குணங்களாலும் நிறைந்தவர்கள் ஆகின்றார்கள். அவர்களிடம் எந்த ஒரு நற்குணமும் குறைவடைவது இல்லை. தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதுடன் சகல நற்குணங்களாலும் நிறைந்தவராகவும் முழுமையானவராகவும் ஆகும் லட்சியத்தை கொண்டுள்ள முயற்சியாளர்கள் சதா வெற்றியாளர்களாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பாப்தாதாவிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். ஸ்லோகம். தமது மனதை கட்டுப்படுத்துபவர்களால் மட்டுமே சதா வெற்றியாளர்கள் ஆக முடியும். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக ஆகுங்கள். தூய்மைக்கும் தூய்மையின்மைக்கும் காரணம் விழிப்புணர்வே ஆகும். யாராவது ஒருவர் ஓர் இறைவி என்ற விழிப்புணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது அந்த விழிப்புணர்வானது உங்களின் பார்வையையும் மனோபாவத்தையும் தூயதாக ஆக்குகிறது. ஆனால் ஒருவர் பெண் என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது அந்த விழிப்புணர்வானது உங்களின் பார்வையையும் மனோபாவத்தையும் தூய்மையின்மையை நோக்கி இழுக்கும். ஒன்றில் நீங்கள் ரூபத்தை அதாவது சரீரத்தை பார்க்கின்றீர்கள், மற்றொன்றில் நீங்கள் ஆன்மீகமாக பார்க்கின்றீர்கள். ஓம் சாந்தி.